ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல, உலகின் முதலாவது கிரீன் கட்சி தொடங்கப்பட்டது டஸ்மேனியாவில் என்றால் நம்மில் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் அதுதான் உண்மை. 1972 கோர்டன் ரிவர் நீர்மின் சக்தி திட்டத்தின் உருவாக்கத்திற்காக தென்மேற்கு டஸ்மேனியாவில் உள்ள பெடர் என்ற ஏரியை மூழ்கடித்துவிட்டு அதன்மேல் செயற்கையான மாபெரும் ஏரியை உருவாக்குவது என அரசு முடிவெடுத்தது. ஆனால் இயற்கையை அழித்துவிட்டு செயற்கையாக உருவாக்குவதா என போர்க்கொடி தூக்கிய சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குழு ஒன்று இதற்கென ஒரு அமைப்பை தொடங்கி இந்த ஏரியை காப்பாற்ற போராடினார்கள். பெடர் ஏரியை காப்பாற்றுவதற்காக தி யுனைடெட் டஸ்மேனியா குரூப் என்ற பெயரில் கட்சியை உருவாக்கி 1972 டஸ்மேனிய மாநில தேர்தலிலும் குதித்தார்கள். தி யுனைடெட் டஸ்மேனியா குரூப்பின் பெயரில் கிரீன் என்ற சொல்லு இல்லாவிட்டாலும் முதன்முதலாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக அரசியலில் குதித்த உலகின் முதல் கிரீன் கட்சி இது என கருதப்படுகின்றது. முதன்முதலாக தேர்தலில் குதித்த இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் டஸ்மேனியாவில் 3.9% வாக்குகளையும் பெற்றனர். பெடர் ஏரியை காப்பாற்ற போராடியவர்களில் முக்கியமானவர்கள் தி யுனைடெட் டஸ்மேனியா குரூப்பின் தலைவராக இருந்த டாக்டர் ரிச்சர்ட் ஜான்ஸ் மற்றும் பிரெண்டா ஹீனி என்ற பெண்.
Pedder is the gateway to the southwest, and with the opinion that this must be saved at all costs, I can't understand our politicians not realizing this. This is concerned thinking. It's responsible thinking, because we realize that once this goes, so much will be lost for the cause.
ஒரு நாள் பிரெண்டா ஹீனி ஒரு விமானியையும் அழைத்துக் கொண்டு சிறிய விமானத்தில் ஏறி கன்பராவுக்கு வந்தார். அவரது நோக்கம் அந்த குட்டி விமானத்தை பயன்படுத்தி பெடர் ஏரியை காப்பாற்றுங்கள் என்று வானத்திலே எழுதுவதாகும். ஆனால் எதிர்பாராத விதமாக மாயமான மலேசிய விமானத்தைப் போல பிரெண்டா ஹீனியின் விமானமும் காணாமல் போய்விட்டது. இன்று வரை அவர்களுடைய உடல்களோ விமானத்தின் பாகங்களோ மீட்கப்படவில்லை. இப்படி எல்லா முயற்சிகளும் தோல்வியில் முடிய பெடர் ஏரியின் அழிவை யுனைடெட் டஸ்மேனியா குரூப் என்ற இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை. இது நடந்து 6 பின் மீண்டும் ஒரு திட்டத்துக்காக டஸ்மேனியாவின் பிராங்க்லின் என்ற ஆற்றை மூழ்கடிக்கப் போவதாக ஒரு அறிவிப்பு வந்தது. இதனால் கொதித்தெழுந்த யுனைடெட் டஸ்மேனியா குரூப் மற்றும் இன்னும் பல சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் டஸ்மேனியா முழுவதும் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். ஆஸ்திரேலியா சந்தித்த மிகப்பெரிய மக்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் இதுவும் ஒன்று.
Hundreds of hastily prepared banners were held aloft as the marchers, led by the director of the Wilderness Society, Dr. Bob Brown, and noted Australian actress Lorraine Bailey, walked slowly through the streets. The crowd, estimated by police at up to 6,000, stretched the length of 2 city blocks as they marched peacefully to Parliament House.
இதன்போது 1200 பேர் கைதும் செய்யப்பட்டனர். இவர்கள் கடுமையாக போராடி பிராங்க்லின் ஆற்றை ஒருவாறு காப்பாற்றிவிட்டனர். பிராங்க்லின் ஆற்றை மூடுவது மோனலிசா ஓவியத்தின் மீது கிறுக்குவதைப் போன்றது என முழக்கமிட்டவர்களில் முக்கியமானவர்கள் பப் பிரவுன் மற்றும் கிறிஸ்டின் மில்ன் ஆகியோர். யுனைடெட் டஸ்மேனியா குரூப்பிலும் இடம்பெற்றிருந்த இவர்கள் அதிலிருந்து சென்று 1980 டஸ்மேனியன் கிரீன்ஸ் என்ற அரசியல் கட்சியை ஆரம்பித்தனர். இந்த இடத்தில்தான் கிரீன்ஸ் என்ற பெயர் உதயமாகின்றது. கிரீன்ஸ் என்ற பெயர் கிரீன் பேன் என்பதிலிருந்து உருவாகின்றது. கிரீன் பேன் என்பது நாட்டில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கையை மையப்படுத்தி நடத்தப்பட்ட போராட்டங்களை குறிக்கும் சொல்லாக காணப்பட்டது. டஸ்மேனியாவைப் போல மேற்கு ஆஸ்திரேலியா, தெற்கு ஆஸ்திரேலியா, நியூ சவுத் வேல்ஸ் என அனைத்து இடங்களிலும் பல கிரீன்ஸ் கட்சிகள் நாடு தழுவிய ரீதியில் உருவாக்கப்பட்டன. மேற்கு ஆஸ்திரேலிய மாநில கிரீன்ஸ் கட்சியைச் சேர்ந்த ஜோ வேலண்டைன் கிரீன்ஸின் முதலாவது செனட்டராக 1990 நாடாளுமன்றில் அமர்ந்தார். நியூ சவுத் வேல்ஸ் மாநிலமே 1983 முதன்முதலாக தி கிரீன்ஸ் என்ற பெயரை பதிவு செய்து கொண்டது. இதையடுத்து வெவ்வேறு பெயர்களில் இயங்குவதை விட 8 மாநில மற்றும் பிராந்தியங்களை ஒன்றிணைத்த தேசிய ஆஸ்திரேலியன் கிரீன்ஸ் கட்சியாக மாறுவது என முடிவெடுக்கப்பட்டது. இதற்கான அறிவிப்பு 1992 August 30 வெளியானது. இதைத் தொடர்ந்து வந்த ஆண்டுகளில் நடைபெற்ற மாநில மற்றும் பெடரல் தேர்தல்களில் போட்டியிட்ட கிரீன்ஸ் கட்சியினர் அரசியலில் தமக்கென ஒரு இடத்தை பிடித்துக் கொண்டனர். கிரீன்ஸ் கட்சியின் முதலாவது தலைவராக செயற்பட்டவர் பப் பிரவுன் ஆவார். இவர்தான் டஸ்மேனியா மாநில செனட் அவைக்கு தெரிவான முதலாவது நபர். அதன் பின்னர் 1996 பொதுத்தேர்தலில் நின்று செனட்டர் ஆனார். பின்னர் 2001 2007 தேர்தல்களிலும் செனட் அவையில் வெற்றி பெற்றார். பாப் பிரவுன் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் முதலாவது ஓரினச் சேர்க்கையாளர், அதாவது கே அங்கத்தவர் என்பதோடு ஆஸ்திரேலிய அரசியல் கட்சியொன்றில் தன்னை கே என வெளிப்படுத்திக் கொண்ட முதல் தலைவர் என்ற விதத்திலும் இவரது பெயர் வரலாற்றில் பதிவாகியுள்ளது.
For the first time, I was being open within this little group of doctors, and they didn't care, but you know, why don't you be yourself? You're gay. Why don't you act on your own God-given sexuality? Well, it took a few years for that to sink in, but it was mind-changing.
2002 ஆண்டு கிரீன்ஸ் கட்சியின் முதலாவது மக்களவை பிரதிநிதி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக மைக்கேல் ஓர்கன் இடம் பிடித்தார். நியூ சவுத் வேல்ஸ் கனிங்ஹாம் தொகுதிக்கான இடைத்தேர்தலில் வெற்றி பெற்று இவர் இந்த சாதனையை நிலைநாட்டினார். இதன் பின்னர் 2010 ஆண்டு இரண்டாவது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவாக நாடாளுமன்றம் சென்றார் மெல்பர்னில் போட்டியிட்ட அடம் பேண்ட். முதன்முதலாக ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆசனத்துக்கு பொது தேர்தல் மூலம் தெரிவாகிய கிரீன்ஸ் கட்சி உறுப்பினர் என்ற பெருமை அடம் பேண்டை சாரும். அது மட்டுமல்ல, 2010 ஆண்டு தேர்தலில் 1.6 மில்லியன் பேர் கிரீன்ஸ் கட்சிக்கு வாக்களித்தனர். கிரீன்ஸ் கட்சியின் செனட் ஆசனங்கள் 9 அதிகரிக்க செனட் அவையின் பேலன்ஸ் ஆஃப் பவர் எனப்படும் தீர்மானிக்கும் சக்தியாக மாறியது கிரீன்ஸ் கட்சி. மேலும் அந்த தேர்தலில் ஜூலியா கிலார்ட் தலைமையிலான லேபர் கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை இல்லாமல் போன நிலையில் கிரீன்ஸ் கட்சி லேபருக்கான தனது ஆதரவை வழங்கி லேபர் ஆட்சி அமைவதற்கு முக்கிய காரணியாக மாறியது.
I and Wayne Swan signed on behalf of the Australian Labor Party an agreement with the Australian Greens. I think the fact we were able to reach that agreement shows that we have worked in good faith and held good discussions. And that agreement would govern our arrangements with the Greens in the House of Representatives and in the Australian Senate.
16 ஆண்டுகள் கிரீன்ஸின் தலைவராக இருந்த பாப் பிரவுன் 2012 ஆண்டு தலைவர் பதவியிலிருந்து விலகிக் கொண்டதுடன் செனட் அவையிலிருந்தும் ராஜினாமா செய்தார்.
I informed my party room that I was resigning as leader of the Australian Greens in this parliament. And I intend to leave the Senate within a couple of months when a replacement has been found amongst a list of very good potential senators from Tasmania.
இவரை தொடர்ந்து கிரீன்ஸ் தலைவர் பதவியில் அமர்ந்தார் கிறிஸ்டின் மில். ஏற்கனவே குறிப்பிட்டதை போன்று இவரும் டஸ்மேனியாவில் முதன்முதலாக கிரீன்ஸ் கட்சி உருவாகிய போது அதில் அங்கம் வகித்த ஒருவர். டஸ்மேனிய மாநில நாடாளுமன்றத்தில் பல வருடங்கள் அங்கம் வகித்த கிறிஸ்டின் மில் 2004 ஆண்டு பொது தேர்தலில் போட்டியிட்டு செனட் அவைக்கு தெரிவாகியிருந்தார். 2012 முதல் 15 ஆண்டு வரை கிரீன்ஸ் தலைவராக இருந்த கிறிஸ்டின் மில் அந்த வருடம் செனட்டிலிருந்தும் தலைவர் பதவியிலிருந்தும் விலகிக் கொண்டார்.
It is with a mixture of optimism and pride, excitement, sadness that today I've announced that I won't be contesting the 2016 election and therefore I'm standing down as the leader of the Australian Greens.
அன்றிலிருந்து இன்று வரை கிரீன்ஸ் தலைவராக இருப்பவர் ரிச்சர்ட் டி நட்லி. மருத்துவரான ரிச்சர்ட் டி நட்லி 2010 பொது தேர்தலில் வென்று செனட் அவைக்கு தெரிவானவர். இவரது தலைமையின் கீழ் இம்முறை ஃபெடரல் தேர்தலை கிரீன்ஸ் கட்சி எதிர்கொள்கிறது.
The future for us as a party is very bright. We are the natural home of progressive mainstream Australian voters. We are the natural home and we're going to give voice to their concerns. Decent healthcare, decent education, affordable housing, public transport. We are going to give voice to all of those issues.
2016 நிலவரப்படி 10 ஃபெடரல் செனட்டர்கள், 1 ஃபெடரல் எம்பி அதாவது அடம் பேண்ட், 23 மாநில எம்பிக்கள், 100 கிரீன்ஸ் கவுன்சிலர்கள் மற்றும் மேயர்கள் என கிரீன்ஸ் கட்சி வளர்ந்து நிற்கிறது. இறுதியாக கிரீன்ஸ் கட்சியின் கொள்கைகள் என்னவென்று பார்ப்போம். இந்த கட்சி துளிர்விட ஆரம்பித்ததே சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இருந்துதான் என்பதை ஆரம்பத்தில் பார்த்தோம். அன்று முதல் இன்று வரை சுற்றுச்சூழல் பாதுகாப்பு கிரீன்ஸ் கட்சியின் தாரக மந்திரமாக இருக்கின்றது. அத்துடன் சேர்த்து சமூக நீதி, வன்முறையின்மை, பாதிக்கப்படும் சமூகங்களுக்காக குரல் கொடுப்பது ஆகியனவும் சேர்ந்துள்ளன. குறிப்பாக அகதிகள், சிறுவர்கள், மாணவர்கள், மாற்றுத்திறனாளிகள், பூர்வகுடிகள், வறுமையில் வாழும் மக்கள் என பலதரப்பட்டவர்களின் குரல்களாகவும் கிரீன்ஸ் கட்சி காணப்படுகின்றது. ஆனால் இந்த கட்சியின் கொள்கைகளும் அவர்கள் முன்வைக்கும் தீர்வுகளும் நடைமுறைக்கு ஒவ்வாதவை என பலத்த விமர்சனங்களுக்குள்ளாகுவது குறிப்பிடத்தக்கது. இம்முறை தேர்தலில் அவர்கள் முன்வைத்திருக்கும் முக்கியமான திட்டங்கள் இவைதான். நெகட்டிவ் கியரிங்கை இல்லாதொழித்தல், நாட்டுக்குள் உள்வாங்கப்படும் அகதிகளின் எண்ணிக்கையை வருடத்திற்கு 50,000 அதிகரித்தல், நௌரு மற்றும் மனுஸ் தீவு தடுப்பு முகாம்களை மூடுதல்.
Closing down Manus and Nauru would save almost $3 billion. That is an awful lot of money to keep 2,000 people, men, women and children detained on those island camps. If you shut down those centres and put that money more into a proactive scheme that helps people get to Australia safely, so it assesses their claims in Indonesia and Malaysia where they already are and fly those people here under a more organised and formal scheme, we would be saving money and we'd be saving lives and we'd be able to invest in the nation building capacities of our country.
ஆக குறைந்த சம்பளம் பெறுபவர்களுக்கான சூப்பர்அனுவேஷன் வரியை மாற்றியமைத்தல், அரசு பாடசாலைகளுக்கான உதவிகளை அதிகரித்தல், தனியார் மருத்துவ காப்பீடுகளுக்கான ரீபேட்டை நீக்கி அந்த பணத்தை அரச மருத்துவத்துறையில் பயன்படுத்தல், 2030 முழு ஆஸ்திரேலியாவும் 90% ரினியூவபிள் எனர்ஜி எனப்படும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்தல்.
Well, we're a party that understands that we've got to tackle the urgent challenges in front of us, and the biggest challenge at the moment is dangerous global warming. We've got a plan to do that, investment in renewable energy, taking away those massive fossil fuel subsidies and ensuring that we have the jobs of the 21st century that come through the renewable energy transition, ensuring that we end those massive fossil fuel donations that go to big parties.
ஓரினச்சேர்க்கை திருமணத்தை அங்கீகரித்தல், இவை உட்பட இன்னும் பல திட்டங்களை முன்வைத்து செனட் அவைக்கும் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் அவைக்கும் கிரீன்ஸ் கட்சி போட்டியிடுகின்றது. இம்முறை தேர்தலில் செனட் அவைக்கு வாக்களிக்கும் முறையில் கொண்டுவரப்பட்டிருக்கும் மாற்றம் கிரீன்ஸ் கட்சிக்கு சாதகமாக அமையக்கூடும் என சொல்லப்படுகின்ற நிலையில், அது எத்தகைய சாதகமான நிலை என்பதை ஜூலை 2 தேதிக்கு பின்னர் தெரிந்து கொள்வோம்.